ஐயா வணக்கம். இந்த கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து அந்த வழக்கு குறித்த உங்களுடைய தரப்பு கருத்து என்ன?
நீங்கள் சொன்னது போல அது ஒரு தீ விபத்து. அது நிகழும் என்று யாரும் பார்க்கவில்லை. தீ விபத்தில் குழந்தைகள் இறந்து போனார்கள். இந்த தீ விபத்துக்கு பின்னால எந்த ஒரு மனித செயலும் இல்லை. ஒரு மனித செயலினால் இது நடந்து போச்சுன்னு சொன்னால் அங்கு அடுப்பு பற்ற வச்சதில் அடுப்பில் நெருப்பு பிடிச்சிருக்கு. யாரும் வேண்டுமென்றோ தெரிந்தோ அல்லது எதிர்பார்த்தோ இது நடக்கலை. அது ஒரு விபத்து. அந்த விபத்து என்பது எல்லாம் தமிழில் சொல்லுவோம், கடவுள் செயல். இது சட்ட வார்த்தையே, ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னு ஒன்று இருக்கு. புயல் அடிக்குது, வெள்ளம் வருது, சுனாமி வந்தது, அதற்கு யாரும் காரணம் இல்லை. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட். அதுக்கு ஒரு மனிதன் பொறுப்பாக மாட்டான். அதை போலவே இது நெருப்பு பல வருஷமாக அங்கே சமையல் கூட இருக்கு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. அன்றைக்கு ஆடி மாதம் அது, அந்த கூரையில் நெருப்பு பிடிக்குது, காற்று வேகத்தில் பக்கத்துலேயும் பரவிடுச்சு. இவ்வளோதான் நடந்தது. அதனால் அது யாரோ ஒரு செய்த குற்றத்தினால் தவறினால் நடந்தது, ஒரு செயலால் நடந்தது என்பது இல்லை. இதை வந்து இதற்கு பள்ளியை நடத்துகிறவர்கள் மேலே அவங்க தான் பொறுப்புன்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க. முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த வளாகத்துக்குள்ள 3 பள்ளிக்கூடங்கள், ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணா உதயபெரும் தொடக்கப்பள்ளி, இன்னொன்று ஸ்ரீ கிருஷ்ணா பெண்கள் உயர்நிலைப்பள்ளி, இன்னொன்று சரஸ்வதி ஆங்கில வழி மழலையர் கல்வி பள்ளிக்கூடம். சரஸ்வதி பெயரில் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணா உதயபெரும் தொடக்கப்பள்ளிக்கு தாளாளர் சரஸ்வதி, அவங்க நடத்துறது. ஸ்ரீ கிருஷ்ணா பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு தாளாளர் புலவர் பழனிசாமி இவர். சரஸ்வதி மழலையர் பள்ளிக்கு தாளாளர் பிரபாகரன், அவர் அந்த வழக்கில் முதல் சாட்சியாக விசாரிக்கிறாங்க. ஆனால் 3 பள்ளிகளுக்கும், 3 பள்ளிகளும் தனித்தனி நிறுவனங்கள். அந்த கட்டடம் 2 புடையன்களில் இருக்கிற 2 கட்டடத்தில் இந்த 3 பள்ளி இருந்தது.
சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி விபத்து எது யாரும் எதிர்பாராமல் நடந்தது விபத்து.
ஆமாம்.
சரி, ஆனால் அந்த விபத்துக்கு பின்னாடி மனித காரணங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? முதல் கேள்வி, ஒரு சத்துணவு கூடம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு கூரை, அந்த கூரைக்கு மேல சத்துணவு கூடத்துக்கு நெருப்பு இருக்கக்கூடிய அந்த சத்துணவு கூடத்துக்கு கூரை போட்டதே முதல் தப்பு. அதுக்கு மேலேயே ஒரு பள்ளி கிளாஸ் வகுப்பு இருக்கு, அதுக்கும் முழுக்க கூரை போட்டிருக்கு. ஸோ இது வந்து எந்த சமயமும் எந்த விபரீதமும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை அங்கே எப்பவுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது வந்து எந்த ஒரு மனித தவறும் இல்லைன்றீங்களா? அது சரி, மனிதர்கள் யாரும் அங்கே யாரும் எந்த தவறும் செய்யல. அந்த கூரை போட்டது சரி, அங்கே நெருப்பு வச்சது சரி, அந்த வகுப்புக்கு மேலேயும் கூரை போட்டது சரி, இங்கே யாரும் எந்த தப்பும் பண்ணல.
வகுப்பு கூரைக்கு கீழே வகுப்புகள் நடப்பது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட விஷயம். கூரைக்கு கீழே வகுப்பு நடத்தக்கூடாது என்று சட்டம் இல்லை என்பது மட்டுமல்ல, கூரை கட்டடத்திலே வகுப்புகள் நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது, சட்டத்தில் இருக்கு. இந்த பள்ளி தீ விபத்துக்கு பிறகுதான் கூரை கட்டடத்தில் பள்ளிக்கூடம் நடக்கக்கூடாதுன்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ரீகிருஷ்ணா உதயபுரம் தொடக்கப்பள்ளி 50 நடக்கிற பள்ளி, அப்போ வெறும் கூரை கட்டடம் தான். எத்தனையோ பள்ளிகள், அரசு பள்ளிகள் கூட கூரை கட்டடத்தில் தான் நடந்தது. நான் படித்தது கூரை கட்டடத்தில். கூரையில் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது என்று சட்டம் இல்லை, அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். அப்புறம் கூரைக்கு கீழே அடுப்பு இருக்கலாமான்னு கேட்குறீங்க. நாட்டில் கோடான கோடி மக்கள் கூரை வீட்டில் தான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அது குற்றமா? கூரைக்கு கூரை வீடுகளில் தான், கீத்துக்கொட்டாய் கீழே தான் அடுப்பு வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காரு.
அதெல்லாம் அந்தந்த தனி நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பம், அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுன்றது வேற. 900 குழந்தைகளை வச்சுட்டு நீங்க எப்படி அந்த ரிஸ்க் எடுக்கலாம்?
வைக்க கூடாதுன்னு எங்க இருக்கு?
சரி, சட்டம்
இல்ல,
சட்டம்
சட்டம் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சட்டம் இல்ல. பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு சமையல் சமையல் கூடத்தை வைத்திருப்பது அரசாங்கம், அது பள்ளியுடைய நிர்வாகம் அல்ல. அந்த உண்மையை யாரும் சொல்றதில்லை. சத்துணவு மையங்கள் என்பவை அரசாங்கத்தால் கலெக்டர் மூலமாக நேரடியாக நடத்தப்படுவது.
இப்போ சட்டப்படி பார்த்தோம்னா மற்ற எல்லா விஷயங்களையும், மற்ற எல்லா அந்த நார்ம்ஸ், பேசிக் நார்ம்ஸ்னு சொல்றாங்கல்ல, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்னலாம் வசதிகள் இருக்கணும் அப்படின்றது சட்ட
அவ்வளவு இருந்தது
இருந்ததா?
அவ்வளவு இருந்தது.
900 குழந்தைகளுக்கு வெறும் 5 கழிப்பறைகள் தான் இருக்கணும்ன்றதும் சட்டமா?
யாரு கழிப்பறைகள் இவ்வளவு இருக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல இப்போ ஒரு 6 முன்னால இந்தியா முழுவதும் பள்ளிகளுக்கு கழிவறைகள் கட்டி கொடுங்கள்னு சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்காங்க. கழிவறை 5 இல்லை, கழிவறைகள் 10. அதுக்காக பள்ளிக்கூடம் முழுக்க கழிவறை வைக்க முடியாது. கழிவறை என்பது மாணவர்களுக்கு அவசரத்துக்கு வச்சிருக்கிறது தான், குடும்ப நடத்துறதுக்கு இல்லை. 10 கழிவறைகள் இருக்கின்றன. நீங்க ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு கழிவறை வைக்க முடியாது. பள்ளிக்கூடம் என்பது கல்வி கொடுப்பதற்காக, கல்வி தான் முக்கியம். தஞ்சாவூரில் வீரராவா ஹைஸ்கூல்னு ஒன்று இருக்குது, மேலே வீதியில் போய் பாருங்க. அது இந்த மேலே தெற்கு வீதியில் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. அந்த பள்ளிக்கூடம் முழுக்க வகுப்பு இருக்குது, அதை போய் பாருங்க. ஒரு வழி தான். எல்லா பள்ளிக்கூடங்களும் இது ஒன்றும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அந்த பள்ளிக்கூடம் இல்லை. அது இது அரசு உதவி பெறும் பள்ளி. கூரை கட்டடத்திலேயே இயங்கி வந்த பள்ளியை சரஸ்வதி அம்மா அந்த இடத்த வாங்கி கட்டடம் கட்டி அதில் வகுப்பு நடத்தினாங்க. அந்த கட்டிடத்தில் 2 இடங்களில் மட்டும்தான் கீத்துக்கோட்டை. கீற்றுக்கோட்டையில் நடத்துறதுங்கிறது சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ நாளாக அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரசாங்கம் அனுமதிச்சிருக்க. நீங்கள் என்ன எதில் குழப்பம் வருதுன்னா, இந்த சமையலறை என்பது பள்ளி நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்லாதது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. தோ த நூன்மீல் ஸ்கீம் இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்கூல், இட் இஸ் நோ பார்ட் ஆஃப் த ஸ்கூல். த மேனேஜ்மெண்ட் ஹஸ் கெனாட் இன்டர்ஃபியர் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். சத்துணவு அமைப்பாளரை நியமிப்பது கலெக்டர், சமையல்காரரை நியமிப்பது கலெக்டர், அதற்கான பொருள்களை வழங்குவது கலெக்டர். அந்த இடத்துல நிர்வாகம் பண்ற ஒரு கும்பகோணத்தில் நகராட்சி ஆணையர். அந்த சமயக்கட்டை எப்படி வைக்க வேண்டும், எப்படி வச்சுக்கலாங்கிறதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுறது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளி மாணவர்கள் சாப்பிடுவார்கள், அவ்வளோதான். சாப்பிட்றது எத்தனை மாணவர்கள் என்பதை கூட கலெக்டர் தான் முடிவு செய்யணும்.
இதெல்லாம் சட்டம் கலெக்டர் அரசு பண்றாங்க. பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பின் பொறுப்பு பள்ளி நிர்வாகத்துக்கு இருக்கா, இல்ல அதுவும் வந்து பசங்க வருவாங்க
என்ன பாதுகாப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க?
அரசுக்கு ஒரு அறிவுரை வழங்கி இருக்கலாம், இங்க வந்து கூரை இருக்குங்க, மேலையும் கூரை இருக்கு, இது வந்து எந்த சமயத்திலும் ஆபத்து.
அரசுக்கு தெரியாதா, கலெக்டருக்கு தெரியாதா?
இல்லைங்க,
பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் கூரை வச்சிருக்கிற கலெக்டர்ல அதை பாக்கணும், நான் கேட்க முடியாது.
நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல, ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிசி அரிதிலும் அரிதாக தான் அந்த விபத்து.
15 வருஷமா அங்க சமையல் கட்டு இருக்கு, 15 வருஷமா இருக்கு, ஒரு சின்ன விபத்து கூட நடக்கலையே.
சரி, ஓகே, நடந்த விபத்தில் பள்ளி நிர்வாகத்திற்கு பொறுப்பு பங்கு இருக்கிறதா இல்லையா, அதற்கான தெளிவான
விபத்து நடந்தது.
ஒரு நிமிஷம் கேள்வியா போயிடலாம்,
சொல்லுங்க.
நடந்த விபத்துக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, பொறுப்பு இருக்கா இல்லையா?
பள்ளி நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லை. ஏனென்றால் இந்த சமையல் கூடம் என்பது 10 ஆண்டுகளாக அங்கு செயல்படுகிறது. அது கல்லெடுப்பு, விறகெடுப்பு. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற மதிய உணவு திட்டத்தில் இப்படித்தான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சமையல் நடக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, அன்று நெருப்பு பிடிச்சது, நெருப்பு பிடித்ததும் நிர்வாகத்துக்கு தெரியாது. நிர்வாகம் என்றால் நீங்க மொட்டையா நிர்வாகம்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீகிருஷ்ணா உதவி பெறும் தொடக்கப்பள்ளியினுடைய தாளாளர் சரஸ்வதி, அவங்க தான் நடத்துறவங்க. அவங்க டபீர் குளம் வீட்டில் இருக்காங்க, அவங்க பள்ளிக்கூடத்தில் இல்லை. அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆசிரியர்கள்லாம் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெருப்பு பிடிக்குது, நெருப்பு பிடிச்சது அடுப்பில். அந்த அடுப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தாளாளர் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை.
ஓகே,
இது நிகழ்ச்சி நடந்தது 16 சரி,
குறிப்பா இந்த வழக்கை வந்து நீங்க தான் இழுத்தடிக்கிறதா சொல்றாங்க, அதுக்கும் உங்களோட கருத்து?
ஏன் இந்த வழக்கு இவ்வளவு ஆண்டு காலம் நீடித்து கொண்டே இருக்கிறதுக்கு இந்த கால தாமதத்திற்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் உங்களுடைய தரப்பு தான் அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
முதல்ல காலதாமதம்னு சொல்றதுக்கு முன்னால ஒரு வழக்கு எப்படி நடக்கிறது அதற்குன்னு சட்டம் இருக்கு. ஒரு தண்டிப்பதற்கு முன்னால் அதை வேலை குற்றம் சாட்டணும், அந்த குற்றத்தை நிரூபிக்கணும், அந்த குற்றத்தை நிரூபித்த பின்னால் தான் தண்டனை கொடுக்க முடியும். ஒரு குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்தது நீதிமன்றத்தினுடைய வேலை, அதற்கென்று முறை இருக்கிறது, சட்டம் இருக்கு. 2016-7-2004 இந்த விபத்து நடந்தது. இந்த கேஸ் நம்பர் செஷன்ஸ் கேஸ் நம்பர் 275/2006. அவங்க சார்ஜ் ஷீட் போட்டு இதை வழக்காக பதிவு செய்து நம்பர் கொடுத்தது 275/2006. 6 தான் வழக்கு தொடங்குது. அப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மேல குற்றம் சுமத்துவதற்கான எந்த அடிப்படைகளும் இல்லை. நீங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு 488 சாட்சிகள் அவங்க சொல்லியிருக்கிறது. 488 சாட்சிகள், பல சட்டங்களுக்கிட குற்றச்சாட்டுகளை போலீஸ்காரவங்க சொல்லியிருக்காங்க. இதை விசாரிப்பதற்கான அடிப்படை காரணங்கள் இல்லை. நாங்கள் சொன்னதாதான், நாங்கள் இழுத்தடிக்கலை. இந்த வழக்கை விசாரணையே செய்யாமல் தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய வழக்கு என்று நாங்கள் கட்சி ஆடினோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? 3 நீதிபதிகள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். 3வது நீதிபதி தான் இதற்கு உத்தரவு போட்டார். 2 பேர் கேட்டுட்டு முடிஞ்ச உத்தரவே போடல. 3வது நீதிபதி உத்தரவு போட்டார். குற்றச்சாட்டு அப்பொழுதும் வணையப்படவில்லை. சரியான வார்த்தை தான், சார்ஜஸ் வேர் நாட் ஃப்ரேம். நாங்கள் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு கொடுத்த மனுவை தள்ளுபடி பண்ணார். அந்த மனுவின் மீது உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். உயர்நீதிமன்றத்திலும் அரசு தரப்பில் ஒரு நீதிபதிகிட்ட கேஸ் நடந்து அரசு தரப்பில் பதிலே சொல்லாமல் போயிட்டாங்க பிபி. அதனால் அவர் தீர்ப்பு சொல்ல முடியல. இன்னொரு நீதிபதி வந்து தீர்ப்பு சொன்னார். அதற்கு பிறகு இங்கு குற்றச்சாட்டு வணையப்பட்டது. குற்றச்சாட்டு வணையப்பட்ட ஒரு நிமிஷம், 1 செகண்ட். சுரேஷ், சார்ஜ் ஃப்ரேம் பண்ண அங்கே இருக்காரு. சார்ஜ் ஃப்ரேம் பண்ண தேதி
என்னப்பா?
பாருங்க, சார்ஜ் ஷீட் அவங்க கோர்ட்டில் கொடுத்த தேதி 6/7/2005.
நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க,
தேதி மட்டும் சொல்கிற எனக்கு. சார்ஜ் ஃப்ரேம் தேதி
9/2012.
காவல்துறையில் காவல்துறையில் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்துக்குள்ள கொடுத்தது 6/7/2005. அதை இந்த ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு குற்றச்சாட்டுகள் என்று வணையப்பட்டது. குற்றச்சாட்டு வணைவதுங்கிறது எதிரிகள்கிட்ட என்னென்ன குற்றம் செய்ததாக உன் மீது குற்றம் சாட்டுகிறேன், என்ன சொல்கிறேன்னு கேட்கணும். அதை பதில் சொன்னதுக்கு பிறகு விசாரணை ஆரம்பம், சாட்சிகள். அப்படி குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டு கேள்வி கேட்டது 22/9/2012. அந்த வணையப்பட்ட தேதியிலிருந்து இன்று வரை வழக்கு நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. இதில் எப்படி தாமதமாகும்?
இந்த வழக்கு
அதற்கு நாங்கள் காரணம் இல்லை. நாங்கள் இந்த வழக்கை ஒத்தி கேட்கவே இல்லை. சாட்சி வருகிற போதெல்லாம் நாங்கள் விசாரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சாட்சி வருகிற பொழுது நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் மீது தாமதம் இல்லை.
இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்கள் குற்றவாளி என்று யாரை கருதுகிறீர்கள்?
நான் வந்து இன்னும் குற்றவாளி சொல்லக்கூடாது. நாங்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால், தீ பிடிக்கிற நேரத்தில் புலவர் பழனிசாமியும் அவருடைய மனைவி சரஸ்வதி அம்மாளும் அவங்க வீட்டில் இருந்தாங்க. நெருப்பு பிடிச்சதை கேட்டு அவங்க இந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க. இதுதான் நடந்தது. நாங்கள் காரணம் இல்லை. அதோட பெரிய விஷயம், நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் இறந்து போகிறதில்ல, எங்களை விட துக்கம் யாருக்கு இருக்கும்? அது எப்படி அது இறந்து போகிறன்னு யார் எதிர்பார்த்துருப்பா? அப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்துருந்தால் அதற்கான தடுப்புகளை செஞ்சுருப்போம். நடக்கவே இல்லையே. இது வந்து ஃபேக்ட். நான் என்ன பண்ண முடியும்? ஆக்ட் ஆஃப் காட். அந்த கட்டடத்தையே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த சமையல் கட்டு இருக்க, அது வந்து சமையலுக்கான பொருள்கள் கொடுக்குற அரசாங்கம்னு சொன்னேன்ல, விறகுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. அடுப்பு விறகு அடுப்பு தான், விறகு வச்சு தான் எரிச்சாகணும். நெருப்பு இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்? நெருப்பு பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை சொல்லலாம்.
சரி, ஓகே சார். வழக்கின் இன்றைய நிலை என்ன? கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன?
இப்போ வந்து
இறுதியாக இந்த வழக்கோட இன்றைய நிலை என்னவாயிருக்கும்?
209 சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. இன்னும் சாட்சி விசாரணை முடியல. இந்த குற்றச்சாட்டு வணைந்திருக்கிறார்கள் பாருங்க. எத்தனை குற்றச்சாட்டுப்பா? 10 குற்றச்சாட்டுகள் கொண்டாங்க. கொண்டா கொடுங்க, வேலை கொடுத்துருங்க. இது கோர்ட்ல கொடுத்த குற்றச்சாட்டு.
இறுதியாக இப்போ இந்த வழக்கினுடைய இன்றைய நிலை என்னவாயிருக்கு?
அதான் இந்த பாருங்க, இதுதான் குற்றச்சாட்டு வணைதல்னு பேர். 10 குற்றச்சாட்டுகள் வணையப்பட்டிருக்கிறது. இது வணைந்த உடனேயே இந்த குற்றச்சாட்டுகள் போட்டது தப்பு, இத குற்றச்சாட்டை குவாஷ் பண்ணணும், இத நீக்கணும்னு சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்குறோம். 1 வருஷம் ஆச்சு, அங்கே மனுவை விசாரணைக்கு எடுக்கலை. உயர்நீதிமன்றம் அந்த மனுவை இன்னும் விசாரணைக்கு கொண்டு வரலை. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த வழக்கை ஒத்தி வாங்கலை, நடத்தாமல் நிறுத்தலை. 809 சாட்சிகள் விசாரித்திருக்கிறார். சொல்லப்பட்ட சாட்சிகள் 488. எப்போ அந்த சாட்சிகளை முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாரத்தில் 4 நாள் நடக்குது. 1 நாளைக்கு 1 சாட்சி விசாரிக்கிறாங்க. சில நாள் அது அரசாங்கத்தினுடைய அரசாங்க தரப்பில் போலீஸ்காரவங்களுக்கு சாட்சி வரணும், கிடைக்கணும், கொண்டு வரணும், அது வேறு விஷயம். நாங்கள் எங்களால் தாமதம் இல்லை. ஒரு வழக்கு வந்து உடனடியாக முடியணும், உடனடியாக முடியணும்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அவன்தான் அந்த குற்றத்தை செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டால் தவிர அவனை தண்டிக்கக்கூடாது. இது நம்முடைய அடிப்படை குற்றவியல் சட்டம். ஒரு வழக்கை முடிப்பது இத்தனை காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று கால நிர்ணயம் யாரும் செய்ய முடியாது. சுப்ரீம் கோர்ட் கூட செய்யக்கூடாது. அப்படி செய்ய முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் அண்மையில் சொல்லியிருக்கிறது. உதாரணத்துக்கு எல்என் மிஸ்ரா என்கிற ஒரு அமைச்சர், அவரை வெடி வச்சு கொண்டுட்டான். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் எனக்கு மறந்து போச்சு. சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் 70களில். 37 வருஷமாக அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, ட்ரையல் நடக்குது. எதிரி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் 37 வருஷமாக நடக்குது, இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்ட பொழுது, அதெல்லாம் ரத்து பண்ண முடியாது, ஒரு கிரிமினல் வழக்கை இவ்வளவு காலத்துக்குள் தான் நம்ம நடத்த வேண்டும் என்று நம்மால் உத்தரவிட முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது. எவ்வளவு காலத்துக்குள்ள நடத்துகிறோம் என்பதல்ல முக்கியம், அந்த வழக்கு செம்மையாக நடக்கிறதா, சரியாக விசாரிக்கப்படுகிறதா என்பதுதான் முக்கியம். ஐயத்துக்கு அப்பாற்பட்டு குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டும். உங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது, நீங்கள் நினைப்பதெல்லாம் குற்றம் அல்ல, சமூகத்தில் தவறுகள் என்று கருதப்படுகிற எல்லாம் குற்றமாகாது. சட்டப்படி தண்டிக்கத்தக்க ஒரு செயல்தான் குற்றம் என்று கருதப்படும். நான் செய்கிற செயல் ஒரு சட்டத்தால் தண்டிக்கப்படத்தக்கதாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் மாறலாக இருக்கிற ஒழுங்கினமாக இருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், சமூகத்துக்குள்ள அதெல்லாம் குற்றமாகாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போகிறதுங்கிறது ஒழுக்கக்கேடு, ஆனால் சட்டத்தில் குற்றம் இல்லை, அதுக்காக தண்டிக்க முடியாது. அதே போல குற்றம் என்று நிரூபிக்கத்தக்க நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேணும். யாரும் கேட்டுக்கொண்டதற்காக தண்டிப்பதற்கு நீதிமன்றம் இல்லை. உங்கள் மூலமாக இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், பொதுமக்களுக்காக, பொதுமக்களுக்காகனா பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றங்கள் எதற்காக? கூட்டமாக இருக்கிற பொதுமக்கள் நியாயம் செய்ய முடியாது, கூட்டத்தில் நியாயம் விளங்காது. கிராமத்தில் கூட பஞ்சாயத்துக்காரன் 4 பேர் உட்காருவான், அவன்தான் முடிவு சொல்லுவான், ஊரே சொல்ல முடியாது. அப்படி கூட்டத்தில் இருப்பவர்கள் முடிவு செய்வதென்று வந்தால் என்ன முடிவு வரும்னா, சாக்ரட்டிஸுங்கிற அறிஞனை ஏத்தன்ஸ் மக்கள் விஷம் கொடுத்து கொன்னான், இயேசுநாதரை யூத மக்கள் தான் சிறுவையில் ஏற்றினான். மக்கள் முடிவு மகேசன் முடிவு அல்ல. கூட்டத்தில் குற்றத்தை நிரூபிக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதற்காகத்தான் அமைதியாக பாரபட்சமின்றி நிதானமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து குற்றம் உண்டா இல்லையா என்று கண்டுபிடித்து தண்டிப்பதற்கு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. நீதிமன்றத்தை நீங்க நம்பணும்.
ஒரே ஒரு சும்மா பொதுவான கருத்து சார்,
சொல்லுங்க.
வழக்கு வழக்கு ஒரு வழக்கறிஞர் என்பதை தாண்டி 94 குழந்தைகள் இறந்ததை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன?
மிகப்பெரிய துக்கம்.
ஒரே நிமிஷம்
சொல்லுங்க.
சட்டம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், வழக்கறிஞர் அந்த விஷயங்கள் எல்லாம் மீறி ஒரு மனிதனை மிக்கவராக, ஒரு மனிதராக அந்த 94 குழந்தைகள் இறந்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அது பெரிய மிகப்பெரிய துக்கம். சுனாமியில் 1000 பேர் செத்து போயிட்டான், பெரிய உயர் தீயில 40 பேர் செத்து போனார்கள். நான் வருத்தப்படாமல் இருக்குவேன். எல்லோரையும் விட இந்த பள்ளியை நடத்துகிறவர்கள் தான் அதற்காக ரொம்ப துக்கப்படுறவங்க. எனக்கு அவங்களுடைய குழந்தைகள், அங்கே படித்த குழந்தைகள் எல்லாம் ஏழை எளிய பாட்டாளி மக்களுடைய குழந்தைகள், ரிக்ஷாக்காரன், கைவண்டி எடுக்கிறவன், கூலி வேலை செய்கிறவன், அவனுடைய பிள்ளைகள் தான் அங்கே படித்தது. இந்த பள்ளியை நம்பி தான் உணவு விட்டாங்க. இந்த ஆபத்து வரும் என்று யாரும் எதிர்பார்க்காதனால தான் அவ்வளோ பேர் படிக்க வச்சார்கள். உங்கள் மூலமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒரே குடும்பத்தில் 4 பிள்ளைகள் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்குது. ஒரு நாட்டு கருப்பூர்னு 7 மைல் தொலைவில் இருக்குது, 7 கிலோமீட்டருக்கு மேலே. அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. கும்பகோணத்தில் எத்தனையோ ஸ்கூல் இருக்கு. அது நல்லா நடந்ததுனால தானே படிக்க வச்சாங்க. 90 பேர் இறந்தது என்பது தாழ முடியாத துக்கம்தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஒருவர் இறந்து விட்டால் யாராவது ஒருத்தரை தூக்கில் போடணும்னு சட்டமா? மகாமாங்குளத்தில் 300 பேர் செத்து போயிட்டான் விதியில். யார் குற்றம்? பெரிய கோயில் சத்தத்துக்கு யார் குற்றம்? குழந்தைகள் இறந்து விட்டன என்பது வாஸ்தவம் தான். அதுக்காக துக்கப்பட வேண்டியதுதான். துக்கம் தான் பண்ணலாம். இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கு பிறகுதான் அரசாங்கம் கூரையெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூட இல்லாத இடத்துல கூட நெரு பிடிக்குது. கல்கத்தாவில் ஆஸ்பத்திரியில் நெரு பிடிச்சிருச்சு அண்மையில். இது இன்னொருத்தருடைய அஜாக்கிரதையினால் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாக்க அஜாக்கிரதைக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்கலாம். யாரும் வேண்டும் என்று இதை செய்வார்களா? யோசிச்சு பாருங்க.
பெற்றோர்கள் வந்து திருச்சியில நடந்த ஒரு திருமணத்துல நடந்த தீ விபத்தை முன்னுதாரணம் காட்டி இங்கேயும் அதே மாதிரி கூற இருக்கு, அது தீப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க மாத்திருங்க அப்படின்னு பெற்றோர்கள் மூலமா உங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதை பத்தி
இது கொஞ்சம் இந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து திருச்சியில இதே மாதிரி ஒரு திருமணத்துல இந்த கூரை பற்றி எரிந்து பல உயிர்கள் போனது, பல உயிர்கள் இறந்தாங்க. அதை வந்து ஒரு உதாரணமாக காட்டி இந்த பள்ளிக்கூட பெற்றோர்கள்லாம் வந்து நிர்வாகிகள் கிட்ட வந்து இந்த கூரைகளை மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்ததா சொன்னாங்க.
எனக்கு அந்த பள்ளிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் 1988 அந்த பள்ளியிலிருந்து நான் ஓய்வு பெற்றுட்டேன். நான் கரஸ்பாண்ட் இல்லை, என்னை யாரும் அவங்க பார்க்கவே முடியாது, ஒருத்தரும் சொல்ல முடியாது. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய தீவிரத்தை பார்த்தது அவங்களும் கிடையாது, நானும் கிடையாது, யாரும் பார்த்தது கிடையாது. காவல்துறையில் சொல்லிட்டு இவங்க எங்கே வேலைக்கு போய் காலையில் கூலி வேலை செய்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் பார்த்துட்டு நாங்கள் பார்க்க முடியுது. இல்லை டிவியில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அந்த வீட்டில் டிவி கூட கிடையாது.
இல்லை இது தொடர்பாக நான் சொல்கிறேன் அவரோட சேர்த்து.
அதனால
இந்த கேள்விக்காக இந்த தீ விபத்து நடந்தது 2004 ஜனவரியில் நடந்தது ஸ்ரீரங்கத்தில். அதுக்கு பிறகு இந்த பள்ளியினுடைய மே மாதத்துக்கு விடுமுறை வருது. ஜூன் மாதம் மீண்டும் பள்ளி ஆரம்பிக்குது. இந்த கூரைகள் அப்படியே தான் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில். கூரையை மாற்ற சொல்லியிருந்தால் கூரை மாற்றலை, பிள்ளைகளை மாற்றிட்டு போக வேண்டியதானே, அதை அவங்க செய்யலாம் அல்லவா? நாங்கள் கூரை மாற்றலை, அவர்கள் பிள்ளையை மாற்றலாம்ல, அடுத்த கல்வியாண்டுக்கு வேறு பள்ளிக்கு போகலாம்ல, போகலையே. 2004 ஜூலையில் ஜூன் பள்ளிக்கூடம் தொடங்குகிற பொழுது புதுசாக பிள்ளைகளை சேர்க்குறாங்க. அதனால் கூரையை மாற்ற சொல்லி மாற்றவில்லை என்று சொல்வது பொய் என்பது இது மூலமாகவே தெரியலாம்.
ரெண்டாவது கேள்வி வந்து சில பேர் பள்ளிக்கூடத்தோட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாததுனால நாங்கள் வேற பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னு சொல்லி டிசி கேட்டவங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து பள்ளி நிர்வாகத்திலேருந்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாரம் இருக்கு. அதுக்கு
ஆர்வம் சொல்கிறேன்.
கேள்வி
இந்த பள்ளிக்கூடத்துல நிறைய அடிப்படை வசதிகள் இல்லை, எங்க பிள்ளைகளை நாங்க வேற பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறோம், டிசி தாங்க அப்படின்னு கேட்ட பல பெற்றோர்களுக்கு டிசி கொடுக்கவும் நிர்வாகம் மறுத்ததாக சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க?
டிசி யாரும் கேட்கல, கேட்டு யாரும் மறுக்கவும் இல்லை. இன்னொரு விஷயம், சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் என்பது 2000s அமலுக்கு வந்துவிட்டது. 8வது வரையில் எந்த வகுப்பில் வேண்டுமானாலும் பிள்ளைகளை சேர்க்கலாம். ஒரு குழந்தையை எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கலாம். இந்த டிசி தரவில்லை என்றால், தரவில்லை என்று கல்வி அதிகாரிக்கு முறையிட்டால் போதும், டிசி கொடுத்தாகணும். அப்படி யாரும் முறையிடலை, டிசி தர மறுத்தார்கள் என்று எந்த புகாரும் இல்லை. முதல் முறையாக நீதிமன்றத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அப்படி நான் கொடுக்கலைங்கிறதுக்கு கேட்டார்கள் என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. இந்த பள்ளியை பற்றி குறிப்பிட்டு எந்த புகாரும் கல்வி அதிகாரியிடத்தில் எந்த பெற்றோரும் எந்த காலத்திலும் சொன்னதில்லை.
இந்த உதவி பெறும் தொடக்க உதவி பெறும் பள்ளிகளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவிலான மாணவ எண்ணிக்கை வேணுங்கிறதுக்காகவே சரஸ்வதி மழலையர் பள்ளியில் இருந்த மாணவர்கள் வந்து அவங்களோட பெல்ட்டு ஷூ எல்லாம் கலட்டப்பட்டு இந்த தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து அமர்த்தப்பட்டார்கள். அது அன்னைக்கு வந்து ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் இருந்ததுனால அந்த மாதிரி கொண்டாந்து இவங்க வந்து அமர்த்தப்பட்டாங்க. அது வந்து விபத்து நடக்கும்போது வந்து அவங்கள வெளியே விடலை, அதனால தான் இந்த மாதிரியான விபத்தில் வந்து சின்ன குழந்தைங்களும் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான காரணம் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன
நல்ல கேள்வி.
இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஆங்கில வழி கல்வி படிச்சுட்டு இருந்த அந்த குழந்தைகளை சத்துணவுக்கு அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் ஏதோ வராங்க, அதுக்கு கணக்கு காட்டுறதுக்காக ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி அவங்கள வந்து அந்த மழலையர் பள்ளிக்கு கொண்டு போய் உட்கார வச்சதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
அதாவது ஹலோ, அடிப்படையாக சில செய்திகள் சொல்லணும். குற்றச்சாட்டில் சத்துணவு மையத்துக்கு பெற வேண்டிய தொகையை அதிகமாக பெறுவதற்காக மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக தப்பாக உட்கார வைத்தார்கள்ங்கிறது குற்றச்சாட்டு. இது ஊடகத்திலே வருது. முதல் தவறு, முதலே சொன்னேன், சத்துணவு மையங்களுக்கு பணம் அரசால் சத்துணவு அமைப்பாளருக்கு தரப்படுமே தவிர நிர்வாகத்துக்கு தரப்படாது, அதில் பணம் வாங்க முடியாது. பள்ளிக்கூடம் நடத்துகிற தலைமை ஆசிரியருக்கு வேலை என்னென்னா, எத்தனை பேர் சாப்பிட வேண்டும் என்பதை கலெக்டர் முடிவு செய்கிறார். இந்த பள்ளிக்கூடத்திற்கு 200 பேர், பள்ளிக்கூடத்தில் படித்தது 600 பேர், 200 மாணவர்கள் தான் சாப்பிடுங்கிறவர்கள், அதுக்கு அட்டண்டன்ஸ் உண்டு, அதை போடுறது அரசாங்கம். ஆனால் எண்ணிக்கையை கூட குறைச்சி காட்டுவதில் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு லாபமே இல்லை, அவருக்கு தொடர்பே இல்லை. ஒன்று
எதிர்க்க அந்த மாணவர்கள் அங்கே கொண்டு போய்
சொல்லுறேன், மாணவர்களை மாற்றி உட்கார வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உதவிபுரம் தொடக்க பள்ளிக்கு ஆசிரியருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அதை தவிர எந்த பணமும் கொடுக்கறது இல்லை. ஆசிரியர்கள் அதிகமாக வேண்டுமென்றால் மாணவர்கள் அதிகமாக இருந்தால் ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பார்கள். இந்த பள்ளியில் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எண்ணிக்கை 14, ஆனால் இருந்தது 13 தான். அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியரையே நியமிக்காம இருந்தாங்க. அதோட கூட ஆசிரியர் வேணுங்கிறத தேவை எப்படி வரும்? கூட வேண்டும் என்றால் தானே மாணவர்களை அதிகமாக காட்டணும். ஏற்கனவே கொடுத்த எண்ணிக்கை இருக்குல்ல 14, அதுவே ஒன்று வேக்கண்ட். லாஜிக் இல்லை பார்த்தீங்களா? ஒன்று, மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லணும், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ. மாணவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் ஆசிரியருடைய இடத்தை அரசு கல்வித்துறை நிர்ணயம் செய்யும். எப்போ செய்யும் என்றால், மாணவருடைய சேர்க்கை முடிந்த பின்னால் மாணவர்கள் சேர்க்கை சாதாரணமாக ஜூலை 31 வரை நடக்கும், சில சமயம் ஆகஸ்டிலும் நடக்கும். அதனால் கல்வித்துறை அதிகாரிகள் 3 முறை பள்ளியை பார்வையிட வேண்டும். மாணவர் எண்ணிக்கை 3 முறை பார்வையிட்டு அந்த ஆண்டுக்கான ஆசிரியர் எத்தனை பேர் என்பதை முடிவு செய்ய வேணும். அந்த பார்வையிடல், அதுக்கு பேரே செப்டம்பர் விசிட்னு பேர். கல்வித்துறை அதிகாரிகள் செப்டம்பர் மாதத்தில்தான் பள்ளியை பார்வையிடுவார்கள். ஜூலை 31 வரையில், ஆகஸ்ட் மாதம் வரையில் கூட மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். மாணவர்கள் சேர்ந்த பின்னால் தானே எண்ணிக்கையை கணக்கிட முடியும். மாணவர்கள் சேர்ப்பதற்கு காலம் இருக்கிற பொழுது, 31 16 மாற்றி உட்கார வைக்க வேண்டிய அவசியம், மாற்றி உட்கார வைக்கப்படவில்லை, வைக்க வேண்டிய தேவை இல்லை, எண்ணிக்கையை காட்டுவதற்கான அவசியம் இல்லை. அப்படி பார்வையிடுவதாக அரசு கல்வித்துறையில் எந்த ப்ரோக்ராமும் கிடையாது. 290 இருங்க, அது சொல்லிடுறத, 209 சாட்சி விசாரித்திருக்கிறார்கள். இந்த தேதியில் ஆசிரியர் அந்த பள்ளியை பார்வையிடுவதற்கு கல்வித்துறை முடிவு செய்தது என்று ஒரு சாட்சி கூட இல்லை. ஆச்சுங்களா? 3 பள்ளிகளுக்கும் 3 சீருடை, ஷூ சாக்ஸை காட்டினா மட்டும் போதாது, சட்டை இருக்குல்ல. கிருஷ்ணா உதயபுரம் தொடக்க பள்ளிக்கு ஒரு யூனிஃபார்ம், அந்த சீருடை அரசாங்கம் வழங்குவது. பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கென்று ஒரு சீருடை, மழலையர் பள்ளிக்கு ஒரு சீருடை. உடையை பார்த்தாலே பள்ளி வேறுபாடு தெரியும். அதை மாற்றி எப்படி உட்கார வைக்க முடியும்? அந்த உடையை பார்த்தாலே ஆஃபீஸ் இருக்கு தெரியுமே. ஒன்று, பல பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வளாகத்துக்குள்ளேயே நெருப்புடிக்குது. ஒரு பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறான், அவனுடைய சகோதரன் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருக்கான். இப்படி பல குழந்தைகள் தன்னுடைய அண்ணன் தம்பி அல்லது அக்கா தங்கச்சி நெருப்பில் மாட்டிக்கணும், பிடிக்க போய் தூக்கப்படவும் செத்து போயிருக்கான், புத்தகம் மாட்டிக்கிச்சுன்னு எடுக்கப்படும் செத்து போயிருக்கான். நெருப்பு பிடிச்ச உடனே நான் பெரிய மனுஷனுக்கே என்ன பண்ணுன்னு தெரியாது. குழந்தைகள் அப்போ அந்த நெருப்பு வேகத்தில் என்ன ஆகுன்னே தெரியாது, அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அப்படித்தான் வந்து பல பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்த புதிய பிள்ளை இன்னொரு ஸ்கூலில் நெருப்பில் மாட்டிக்கிட்டான், இவன் தப்பிச்சிட்டான், அவன் போய் கூப்பிட போனால் அவன் செத்து போயிட்டான், அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு. எனவே மாற்றி உட்கார வைத்தார்கள் என்று சொல்வது பொய்ங்கிறது மட்டும் இல்லை, என்ன சொல்றது, நம்ப முடியாது, தேவையில்லை. அவங்க சொல்ற காரணம் என்ன? எண்ணிக்கை அதிகம் காட்டணும்னு. எண்ணிக்கைங்கிறதுக்கு ரோல் இருக்கு, அட்மிஷன் ரெஜிஸ்டர் இருக்கு, அந்த ரெஜிஸ்டர் எடுத்து இந்த அட்மிஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் இல்லைன்னா சொல்லணும். அதான இப்போ நியாயமான விஷயம்.
இந்த பெயர்கள்லாம் மாற்றி இது பண்ணாங்கன்னு சில, இதில் என்னென்னா பெற்றோர்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டை வைக்கலை, முகம் கருகி கை கருகி அதுல இருந்து தப்பி வந்த சில குழந்தைகள் அவங்க சொல்றாங்க எங்க டீச்சர்ஸ் அங்க கொண்டு போய் உட்கார வச்சாங்க எங்களை.
அவங்க சொல்றது பொய்ன்ற நான்
குழந்தைகள் சொல்றதும்
பொய். குழந்தைகளை பொய் சொல்ல வச்சிருக்கான் அரசாங்கத்துல. கொடுமையான பாவம் படிக்கிற பிள்ளைகளை நெற்று பண்ணி கொடுத்து பொய் சொல்ல வைத்தார்கள் வச்சிருக்கான். நான் கோர்ட்லயே சொன்னேன் அவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். பிள்ளைகளை பாவம் செய்ய சொல்றான் ஏன் சொன்னான் அந்த காரணத்தை நான் சொல்லிடணும்ல. ஏனென்றால் இறந்து போன குடும்பங்களுக்கு காயம்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு. அந்த பிள்ளைகளை அவங்க சொல்றது மாதிரி சொல்லவில்லை என்று சொன்னால் கொடுத்த பணத்தை வாங்கிக்கொண்டிருக்கான். காவல்துறையினர் கொடுக்கிற பட்டியல தான் பணமே கொடுத்தது இல்லையா? யார் யார் இறந்தது என்று கணக்கு கொடுத்தது காவல்துறை. அதை வச்சுதான் அவங்களுக்கு அரசு பணம் கொடுத்துச்சு. அரசாங்கம் பணம் கொடுத்தது நான் சொல்றபடி சொல்லலைன்னா பணத்தை திருப்பி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க.
எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க?
அதான் உண்மை. பணம் கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்துருக்காரா அல்லவா? பணம் கொடுத்துருக்கிறார்கள். மேலும் பணம் வேணும்னு இன்பராஜ் என்பவர் உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு போடுறார். உங்கள் மீடியாவெலாம் வந்திருக்காரு. இறந்து போன குடும்பங்களுடைய சங்கம்னு வச்சு தானே கொடுக்குறாரு. அவரை பெட்டியில் சாட்சியாக இருக்கப்போ சங்கத்துக்காக கொடுக்குறியான்னா அப்படி சங்கமே இல்லைங்கிறார். நான் சுப்ரீம் கோர்ட் கேஸை காமிச்சேன். அசோசியேஷன் சர்வா போட்டிருக்கீங்களா?
அந்த சங்கம் அவருடையது கிடையாதாமே, சில வக்கீல்கள் சேர்ந்து அதில் இவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அதில் உறுப்பினர் கிடையாது. ஏதோ ஒரு 4 வக்கீல்கள் தான் அதை ஆரம்பித்து இது பண்ணியிருந்திருக்காங்க.
இல்லை சார், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரெக்கார்ட். ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் பாதிக்கப்பட்டவர்களுடைய சங்கத்துக்காக இன்பராஜன் இருக்கு. இட்ஸ் அ ரெக்கார்ட். நான் அதே காமிச்சேன் கோர்ட்டில். அது இருக்கா உங்கள்கிட்ட?
சரி, ஓகே சார், இடையில ஒரு கேள்வி போயிக்கலாம்.
இல்லை, இதை இதை சொல்லிடுறேன், இதை முடிச்சிட்றேன், நீங்கள் இதை பண்ணுங்க.
கொண்டு வந்துருக்கேன்.
அது வேற என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் சார் விசாரணை என்பது உண்மையை கண்டுபிடிக்க போய் 9 வயசில் அவனுக்கு வந்து இந்த விபத்து நடந்தது. 9 வயசுல விபத்து நடந்தது. அவன் வகுப்பில் எத்தனை மாணவர்கள்னு அவனுக்கு சொல்ல தெரியல. இப்போ இது 9 வருஷம் ஆச்சு சாட்சிக்கு வர்றப்ப. அதை சொல்ல முடியல. கூட படித்தவன் எத்தனை பேர்னு சொல்ல முடியல. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? எப்படி நினைவு வச்சுக்க முடியும்? நீங்கள் சொன்ன கேள்வி கேட்ட கேள்வி நியாயம். ஷூ பெல்ட்டை கழட்டியெல்லாம் சட்டையை கழட்ட முடியுமா? பார்க்கும்போதே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் சேகர் ஹார் கான்வென்ட் புள்ள போதும்னு சொல்லலாம். அந்த வளாகத்துக்குள்ளே 3 வேறு வேறு யூனிஃபார்ம்.
சரிங்க, ஒரே ஒரு இப்போ வந்து ஐயாட்ட அந்த விபத்து நடக்கும்போது, அந்த விபத்து நடந்த அன்னைக்கு ஆடிவள்ளிங்கிறதுனால பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. தாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால குழந்தைகள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கதவுகளையும் மிருக சாத்திட்டு போனாங்க. இந்த இடைவெளியில் தான் தீப்பத்தினதாகவும், திரும்ப தீப்பத்து இவங்க திரும்பி வரும்போது தீப்பத்து எரிஞ்சதுனால எந்த ஆசிரியரும் அவங்கள போய் காப்பாற்ற முயற்சிக்கலை அப்படின்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்ன
குற்றச்சாட்டு?
கேள்வி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் கலர் என்னவா இருந்தது சரஸ்வதி மழலையர் பள்ளியோடது?
அது வந்து சொல்ல வரைக்கும் ஒரு செக்கு போட்ட ப்ரௌன் கலர், ப்ரௌன் கலர் யூனிஃபார்ம் செக்டு.
இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு
இங்கிலீஷ் மீடியம் தான் சொல்றது
செக்டு. அதுக்கு
அது வந்து
த்ரூஅவுட் தமிழ்நாட்டு உள்ள யூனிஃபார்ம் ப்ளூவும் அண்ட் ஒயிட்டும்
ப்ளூவும் ஒயிட்டும்
ப்ளூவும் ஒயிட்டும் தமிழ்நாடு
அரசாங்கம் கொடுக்கறது
எல்லா பிள்ளைகளும்
நான் சொல்றது கரெக்ட் தான் அந்த செக்குடு அது ஹைஸ்கூலுக்கு சுடிதார் கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே அது ப்ளூ கலர் மேலே ஒயிட்டா டார்க் ப்ளூ பேண்ட்டு மேலே ஒயிட்டு சுடிதார் அது ஆனால் நோபடி கேன் மிஸ்டேக்
அப்போ முக்கிய நோக்கம் என்னென்னா ஒரு டாக்கி கொண்டு நிறுத்தும்போது பொய்யை சொல்லித்தான் நிறுத்த முடியுமோ
இல்லை இல்லை நீங்கள் அந்த ஆசிரியர் விஷயத்துக்கு ஆசிரியர்கள் நெருப்பு பிடிச்சி கொஞ்ச நேரத்தில் சாட்சி சொன்னதை வச்சுட்டு நான் சொல்கிறேன் ப்ராசிக்யூஷன் சாட்சி சொன்னது ஆசிரியர்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பொதுமக்கள் இவங்க பயந்து போய் ஓடி போய் உட்காந்துருக்காங்க ஒரு
பக்கத்தில் உள்ள பிள்ளைகள்
முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க குழந்தை சாதுங்கிறதுக்காக ஆசிரியர் சாக முடியுமா ஆசிரியருக்கு காயம் இல்லையேங்கிறாங்க ஒன்று இந்த வழக்கில் சில ஆசிரியர்கள் சாட்சி சில ஆசிரியர்கள் எதிரி என்ன வித்தியாசம் எல்லாரும் ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியருடைய வகுப்பில் பெரும்பாலான குழந்தைங்க இறந்து போச்சு அந்த டீச்சர் சாட்சி வேற சில டீச்சர் எதிரி அதுக்கு மேலே நான் கேஸை ஆர்கியூ பண்ணக்கூடாது
சாட்சிகள் அங்க அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள்
அவன் டாய்லெட்டே இல்லைங்க
வீட்டு இடமே ரொம்ப கம்மியா தானே இருக்கு அங்க
900 குழந்தைகளுக்கான இடமே இருக்கும் நீங்கள் விகாசு வித்யா விகாசு அதுக்கு மனசில் வச்சுக்காதீங்க
அதெல்லாம் வச்சு கேட்குறேன்
ஒன்று
சாதாரண பள்ளிக்கூடத்தில் தான் படித்தா அதனோட
அடிக்கடி இல்லை இல்லை புரியுதுங்க ஒரு பள்ளிக்கூடம் ஒரு வகுப்புக்கு எப்படி பள்ளிக்கூடம் டிசைன் இருக்கணும்னு ரூல் கிடையாது ஒரு வீட்டில் நடத்தலாம் பள்ளிக்கூடத்தை பிள்ளைகள் இருப்பதற்கு இடம் போதுமானதாக இருக்கா பாடம் சொல்லி கொடுக்க இடம் போதுமானதாக இருக்கா நீங்கள் வேணால் எனக்கா நான் சொன்னேங்கிறதுக்காக இதுக்கு போங்க வேறு ஹைஸ்கூலுக்கு போங்க ஒரு ஹைஸ்கூல் அது ரொம்ப காலமாக இருக்குது ஒரே என்ட்ரன்ஸ் தான் அது வழியாக தான் போகணும் அது வழியாக தான் வரணும் சொல்லுங்க
சாட்சிகள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சமயத்தில் நிறைய ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை அன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படின்றனால வழக்கமாகவே ஆடி வெள்ளிக்கு அந்த பெரும்பாலான ஆசிரியர்கள் பக்கத்தில் எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி கோவில்களுக்கு போயிட்டாங்க போகும்போது அந்த கிரில் கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால தான் பல குழந்தைகளால் வெளியே வர முடியல அப்படின்றது அந்த பெற்றோர்களுடைய வாதமாகவும் இருக்குது மேலும் இந்த குழந்தைகளை காப்பாற்ற போன சில பொதுமக்களுடைய வாதமாகவும் அதுதான் இருக்குது அந்த சுவர்களெல்லாம் உடச்சி தான் குழந்தைகளை தூக்கிட்டு வந்தோம் கிரில் கேட் சாத்தி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சாட்சிகள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்து என்ன
நீங்கள் அதை போய் நேரடியாக அந்த ஸ்கூலை பார்த்தோம் கிரில் கேட்டே முன்னாடி கிடையாது எல்லாம் இரும்பு பெரிய பெரிய கேட் ஒரு வேன் உள்ள போகிறவருக்கு டபுள் கேட்
இல்லை ஃப்ரண்ட்டில் சொல்லலை அந்த குழந்தைகள் அந்த கூரை போட்ட இடத்துக்குலாம் அங்கே ஒரு கிரில் கேட்டு
அங்கே அங்கே கேட்டு இருக்குன்னு சொல்கிறதுலே ரொம்ப எனக்கு சந்தோஷம் ஏன்னா வழியே இல்லைன்னு சொல்லலாம் அதை வந்து என்னால் கூட அதை சாக்க முடியாது 15 ஆகலாம் கல்லு கேட்டு அது அங்கே இருக்கிற வாட்சிமான் தான் தரக்கூடிய பண்ணுவான் அப்போ நான் சாத்திடுவான், காலையில் தொடர்ப்பாங்க. அதனால் அதை வந்து சர்வசாதாரணமாக ஒரு முட்டாள் கூட அதை நம்ப முடியாது. அவங்க சொல்கிற சாட்சி ஒன்றுமே தெரியாத முட்டா கூட தள்ளு கட்ட சாத்திட்டு வந்துட்டாங்க பண்ணுறது. இன்னொன்று கூட ரொம்ப நல்ல இது சொல்லுவேன், கலைஞர் டிவியில் ஒன்று வச்சாங்க ஞாயிற்றுக்கிழமை 1:30 நியூஸ் பேப்பர், என்ன வெளியில் தள்ளிட்டு கதவை சாத்திட்டாங்கிறது அங்கே இருக்கிறது அவர், அது ஒரு சாட்சி. இந்த பிள்ளைய வெளியில் தள்ளிட்டாங்களாம், அவர் கதவை பூட்டிட்டாங்களாம். நீங்கள் மேலே போகிற கிரில் கேட் இல்லை, அது கொலாஸ்ட்ரல் கேட்டு தெரியும், தள்ளு கேட்டு 15 அடினா இந்த பக்கம் ஒரு இடம் அந்த பக்கம் ஒரு இடம், அதை வந்து நல்ல வலுவான ஆள் தான் தள்ளணும், அது டீச்சர் கூட தள்ள முடியும்.
இல்லை இன்னொன்றுக்கு நீங்கள் சொல்ல பதில், டீச்சர்ஸ் எல்லாம் கோயிலுக்கு
போயிட்டாங்க.
இல்லை
நீங்கள் சொல்கிறீங்களா, கோயிலுக்கு போயிட்டாங்க, பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில், நான் என்னை நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் நல்ல நாத்தியம்
பள்ளிக்கூடம் முதல் வகுப்பு நடக்கும் போதே நெருப்பு பிடிச்சிருச்சு, ஆசிரியர் வெளியே போயிட்டாங்க என்று சொல்வது அபத்தம், அட்டெண்டன்ஸ் எடுத்த உடனே வந்துருச்சு. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க,
600 பிள்ளைகள் படிக்கிறாங்க, 600 பிள்ளை பள்ளிக்கூடம் போது 94 தான் செத்துருக்கு, நீங்கள் பிள்ளைகள் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க?
இல்லை 600 900 கிட்டத்தட்ட 900 குழந்தைகள் பல்வேறு தளங்களில் படிச்சிருக்காங்க, மேலே கீழே எல்லாம் ஒரு ஃப்ளோரில் தானே,
எல்லாத்தையும் சேர்த்து 600
சரி 600. ஏன் அவங்களாம் பாதுகாப்பாக வந்தாங்கன்றது கேள்வி இல்லை, இவங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஃப்ளோரில் அந்த குறிப்பிட்ட கூரைக்கு கீழே இருந்தவங்க தானே எல்லாரும் இறந்துருக்காங்க, மித்தவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஆகலை, அவங்களாம் வந்துட்டாங்க இவங்களுக்குள்ள. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ் யாரும் வெளியில் போகலை, அந்த கேட் சாத்தலை, வழிகள் வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, அது பெரிய கேட், 2 வண்டி வந்து போகிற அளவுக்கு கேட் இருக்குது, இப்படி எல்லா விஷயங்கள் இருந்தும் நெருப்பு பத்தின உடனே அந்த குழந்தைகளை ரொம்ப எளிதாக காப்பாற்றி இருக்கலாம், குறைஞ்சது இந்த 94 எண்ணிக்கையாவது குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. அப்படி இருந்தும் இது எல்லாம் இருந்தும் 94 குழந்தைகள் எப்படி இறந்தாங்க?
94 அது விபத்தில் வந்து இத்தனை கணக்கு சொல்கிறது கரெக்டு, 94 அந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்கிறத ஏற்றுக்கிறீங்களா?
அந்த கூரைக்கு கீழே இருந்ததுலே 94
கூரைக்கு கீழே
இப்போ மற்ற குழந்தைகள்லாம் வந்து வெவ்வேறு தளங்களில் இருந்திருக்காங்க.
அந்த கீழ்த்தளத்தில் ஒரு மேடை இருக்கு, கீழ்த்தலையில் தளத்தில் ஒரு மேடை இருக்கு, அந்த மேடையில் ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த டீச்சர் எதிர்த்தாப்பில் நீங்கள் சொல்கிற பெரிய கேட், அது தள்ளி கேட்டுங்களோ தள்ளி கேட்டுங்க, அந்த மாடிப்படி வழியாக அந்த டீச்சர் மேலே போகிறாங்க, இந்த 20 பிள்ளைகளும் மேலே போய் கீழ் ஃப்ளோரில், கீழ் ஃப்ளோர் நிறைய கிளாஸ் பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் தப்பிச்சு வழியில் வந்துச்சு, இந்த அம்மா போய் மேலே போய் போகிறாங்க, இந்த பிள்ளைகளும் போய் இந்த 20 பிள்ளைகளும் சார் சம்மந்தம் போகிறாங்க.
எதுக்கு போகிறாங்க 20 பிள்ளைகள் பின்னாடி?
தெரியல,
டீச்சர் போகுது, அது பேரடியாக
போயிட்டு அந்த டீச்சர் அவங்களை அனுப்பிச்சுட்டுல போகணும்.
ஒரு டீச்சர் கீழே இருந்து மாடிக்கு போகுது, இந்த பிள்ளைங்களும் மேலே போயிடுச்சு, சின்ன பிள்ளைங்க தானே,
சம்மந்தப்பட்ட 3 ஆசிரியர்களை வந்து குற்றவாளி ஆக்கியிருக்காங்க, அந்த பிள்ளை 20 பிள்ளைகள் போனதுனால வர்ற பிள்ளைகளும் நீங்கள் சொல்கிறது
படியில் ஏறுறப்போ மேலே இருந்து கீழே கீழே நிறங்க நெரிசல் வந்துடுது,
இந்த பிள்ளைகள் அங்கே போகுது, உள்ள பிள்ளைகள் வெளியில் வர முடியல, கேட்டு சின்னது, அது கிட்டத்தட்ட 13 அடி 13 அடி 12 அடி அதால் கேட்டு கொலாஸ்ட்ரல் கேட்டு சொல்லப்போனால் 15 அடி, இந்த பிள்ளைகள் உள்ளே போகும்போது அந்த பிள்ளைகள் வெளியில்
இன்னொரு விஷயம் இருக்கு, நெருப்பு பிடிச்சி மேற்கு பக்கத்தில் நெடிக்கு நெருப்பு பிடிக்குது, தெற்கு பக்கத்தில் இந்த இது இருக்குது, அந்த கூடையிலேருந்து தவி மாடியில் இருக்க கூடை இருக்குல்ல அதில் போய் பிடிச்சிருச்சு, இந்த இறங்குற படி இருக்கு பாருங்க அதுக்குள்ளே அந்த நெருப்பு அடிக்குது, பிள்ளைங்க வெளியே வர முடியல, அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த கூரை அப்படியே கிழவு.
சரிங்க சார், அந்த அங்க உள்ள ஆசிரியர்கள் கொஞ்சம் கூட தீக்காயம் இல்லாம தப்பிச்சது எப்படின்னு
அது அவங்களதான் கேட்கணும். பிள்ளைகள் வந்து வழியே இல்லைன்னா இவ்வளவு பிள்ளை எப்படி வெளியே வருவான்?
நாலு கிளாஸில் 120 மேலே
இருக்கு. அந்த கீத்துக்கோட்டை இருந்துச்சு பாருங்க, அந்த கிளாஸில் ரெண்டு பக்கமும் பிள்ளைகள், அவ்வளோ பிள்ளையும் வெளியே வந்துட்டான். பின்பக்கத்தில் இருக்க கேட்டு வழியாக நுழைஞ்சி வாசலுக்கும் வந்துட்டான்.
இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ வந்து நீங்கள் வந்து அடிப்படையில் உங்கள் மேலே உள்ள பொதுவான குற்றச்சாட்டு உங்களை இப்போ உங்களுக்கு அதுக்கும் தொடர்பில்லை என்ன சொல்லலாம். பொதுவாக இப்போ வந்து அந்த மூன்று பள்ளிகளுமே அதோட தாளாளர்கள் எல்லாமே உங்களோட நெருங்கின உறவினர்கள் தான். நீங்கள் வந்து அப்போது நான் அந்த குறிப்பிட்ட தீ விபத்து நடந்த பள்ளிக்கும் எனக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறது நீங்கள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குமே ஒழிய, அந்த இதில் மித்த தாளாளர்களாக இருந்த எல்லாருமே உங்களோட நெருங்கிய உறவினர்கள், உங்களோட மகள், உங்களோட மனைவி, உங்களோட மருமகன் அப்படிங்கிற உறவுக்காரர் இப்படி தானே இருந்திருக்கு. அதுக்கு என்ன
அது ஒன்றும் மறக்க முடியாது.
அது உண்மை அப்படித்தான்
எல்லாரும். இப்போ அந்த தீ விபத்து நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் தாளாளர் இல்லை, ஆனால் அந்த பில்டிங்லேயே இன்னும் இயங்கிட்டு இருந்த மற்றொரு ஒரு பள்ளிக்கு நீங்கள் ஒரு தாளாளர், ஆனால் அந்த தாளாளர் நீங்கள் எல்லாருமே ஒரு நெருங்கிய உறவினர்களாக தானே இருக்கீங்க?
ஆமாம்,
அப்படிதான்
உண்மை. ஆமாம்,
தான் இருக்க முடியும். என் சொத்தை வந்து உங்கள் பேர் கழிவு கொடுக்க முடியாது.
இல்லை, இது தொடர்பாக நான் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். மூணு பேரும் பள்ளிக்கூடம் நடத்தினாங்க, பள்ளிக்கூடம் நடத்துவது குற்றமா? என் கேள்வி. அந்த கட்டடத்துல ஒரு சின்ன கீறல் கூட இல்ல.
இல்லங்கய்யா, இப்போ அந்த நான் விபத்து நடந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் எனக்கும் எந்த பொறுப்பு இல்லைங்கிறது அந்த சட்டத்தோட ஓட்டையை பயன்படுத்துறது மாதிரி.
இல்ல இல்ல சார், அது பொறுப்பு இல்லைங்கிறது வேற. பொறுப்பு இல்லைங்கிறது இல்ல. அந்த பள்ளிக்கூட தாளாளருடைய மனைவி, இங்கிலீஷ் படித்தனுடைய தாளாளர் இவருடைய மாப்பிள்ளை, ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டவர், உறவில்லைன்னு யாரும் சொல்லலையே. மூன்று பேரும் பள்ளிக்கூடம் நடத்தியது குற்றமாங்கிறேன். என் கேள்வி, நான் நடத்திய பள்ளிக்கூடம் பாதுகாப்பற்றது என்பது உண்மையானால் அரசாங்கம் எப்படி அனுமதித்தது? எங்கள் ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் தானே சம்பளம் கொடுத்துச்சு, வருஷ வருஷம் பேபிள் அவங்க தானே கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வருஷமும் அதிகாரிகள் பார்க்கிறார்கள், பார்வையிடுகிறார்கள். பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடம் என்றால் அரசாங்கம் எப்படி அனுமதிச்சிருக்கோம்?
சரிங்க,
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது கொடுங்க.
134 மீட்டர் நீங்கள் இடம் எப்படி பத்தலைங்கிறீங்களே, 45 அடி அகலம். நான் போகும்போது 63 ஒரு தவறான கருத்து, அந்த பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினவனே நான் தாங்கிறாங்க, இல்லை எஸ்டாப்ளிஷ் பண்ணல, எல்லாம் எல்லா பள்ளிகளையும் இது ஒரு பொருள், அது ஐயர் பள்ளிக்கூடம். நான் 63 வாங்கினேன், 63 வாங்கி 80 இல்லை 135 அடியில் 90 அடி பக்கா பில்டிங்காக 2 மாடி கட்டடம், 1 மாடி கட்டடம் கட்டி, அது எப்படி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி. பெரிய ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, இத்தனை பிள்ளைகளுக்கு தண்ணி பாயுது, மோட்டார் கீழே இருக்குது, தண்ணி வசதியே இல்லை. ஃப்ளஷ் அவுட்டு 10-11 கழிவறைகளும் ஃப்ளஷ் அவுட்டு. அப்போ அந்த யூரினலுக்கு தனியாக கையெழும்பு தண்ணியே இல்லைங்கிறான், டேங்கே இல்லைங்கிறான், தண்ணி வருது, குழா இருக்குது, குழா வந்து 12 குழா இருக்குது கையெழும்பு குழா. அதில் சேவஞ்சர் காலையில் கப்பூசெல்லாம் கூட்டும், மத்தியானம் கூட்டும், சாயந்தரம் கூட்டும், ஒரு ஸ்கேவெஞ்சர் இருக்குது. அது பாதுகாப்பற்ற பள்ளிக்கூடம்னு நீங்கள் சொல்கிறதுல என்ன நான் எப்படி எடுத்து
இதை விட்டுருங்க, இல்லை இதோட கனெக்டட். கழிப்பறை இல்லாததுக்கு நெருப்பு பிடிச்சதுக்கு என்ன சம்பந்தம்? பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற அனுமதியை திரும்ப பெறலாம் அரசாங்கம்.
அரசாங்க அதிகாரிகள் ஊழல் பட்டு போய் லஞ்சம் பட்டு யதார்த்தம் நம்ம இன்னைக்கு என்ன சட்டம் பேச
அப்படி சொல்லாதீங்க சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப இவ்வளவு பிள்ளைகளை படிக்க வச்ச பெற்றோர்கள் முட்டாளா? அவன் தானே பள்ளிக்கூடத்துல சேர்த்தான். ஒரு வீட்டில் மூணு பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிருக்கான பாதுகாப்பு இல்லை என்றால் படிக்க வைப்பார்களா?
நீங்க கொடுத்த வாக்குறுதியின் பேரில் உங்க நீங்க நம்பிக்கையா சொன்னீங்க மாத்திடுவோம் அப்படின்றதுதான்.
எதை மாத்துவோம்னு?
இந்த மாதிரி தண்ணி வசதி இல்லை அதெல்லாம் சொன்னதுக்கு அது விரைவில்
சார் தண்ணி வசதி இந்த பள்ளிக்கூடத்தில் அவன் ஒன்றாவது சேர்க்கிறப்ப அதே அவன்கிட்ட கேட்டிருக்கேன். அவன் முத பிள்ளையை சேர்க்கிறப்போ அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் அவன் நாலாவது பிள்ளையை சேர்க்கிறப்பும் இருக்கு. என்ன வாக்குறுதி கொடுக்க முடியும்? கட்டடம் கட்ட காங்கிரீட் பில்டிங்க மாத்தி கட்டுவேன்னு சொல்ல முடியுமா? அதை பார்த்துட்டு தானே சேர்க்கிறான். பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு தானே அவன் சேர்த்துருக்கான். ஜூன் மாதம் அந்த மாதத்தில் வேற பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைய நீ ஒன்றா சேர்த்துருக்கானே? கீத்துக்கூட பார்த்துட்டு தானே சேர்க்கிறான். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கத்தில் ஜனவரி மாதம் தீ பிடிக்குது, கீத்துக்கோட்டையை மாற்ற சொல்கிறான், நான் மாற்றலை. ஜூன் மாதம் சேர்க்காமல் இருக்கலாம்ல, லீவு முடிஞ்சதுக்கப்புறம் சேர்க்கலாம்ல.
நீங்களே தான் சொன்னீங்க அவங்க படிக்கக்கூடிய எல்லா பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அடிப்படை மக்கள், காசு கம்மியாக இருக்குது, வேறு எங்கேயும் அவங்களுக்கு அந்த சக்தி
இருங்க இருங்க சார் என்ன லாஜிக்? ரிப்பீட் ஆகிற சொல்ல இந்த கேள்வி புதுசு.
சரி, இப்போ இந்த கேள்வி, அதாவது இன்னொரு தரப்பு விஷயங்களை நாங்கள் விசாரித்த வகையில் எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை நிறுத்திருந்தீங்க.
சொல்லுங்கள்.
இழப்பின் பேரில் இருந்து மீளாத அந்த பெற்றோர்களை வழக்கு விசாரணையின் போது மேலும் காயப்படுத்துறது மாதிரியெல்லாம் நீங்கள் ரொம்ப கிராஸ் பண்ணதாக அது ரொம்ப அவங்களுக்கு வந்து மேலும் வருத்தத்தை ஏற்படுத்தினா
அப்படின்னு.
என்ன
கேட்டிருந்தாக்கிறீங்க சொல்லுங்க.
பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது மிகவும் மோசமான சில கேள்விகளை உங்கள் தரப்புல இருந்து அவங்க மேல அவங்க மேலே தொடுத்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. இது உங்கள் குழந்தை தான்றதுக்கு என்ன இது, இந்த தீ சில அடிபட்ட சில குழந்தைகளுக்கு இந்த தீக்காயம் இந்த சம்பவத்தில் தான் ஆச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம், அந்த மாதிரியான சில மோசமான கேள்விகளை முன் வச்சதை அவங்களாம் சொல்கிறாங்க.
அடிப்படையாக ஒரு விஷயம், ஒரு சாட்சி நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் சொன்னால் அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பது சட்டம். சட்டங்கிறது வந்து வரட்டு சட்டம் இல்லை, நியாயத்தின் பார்ப்பட்ட சட்டம். குறுக்கு விசாரணை என்பது உண்மையை கண்டுபிடிப்பதற்காக உள்ள ஒரு முறை. நம்முடைய சட்டம் சொல்லுகிறது குறுக்கு விசாரணை செய்யறது செய்வதற்கு அனுமதி இல்லாத, அனுமதி அளிக்கப்படாத சாட்சியம் செல்லாது. ஒருவர் சாட்சி சொல்றார், அதை குறுக்கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்றால் அந்த சாட்சியம் செல்லாது. குறுக்கு விசாரணை என்பது உண்மையை வெளிக்கொணர்வதற்காக உள்ள முறை, பல ஆண்டு காலமாக இருக்கிறது. கிராமத்து பஞ்சாயத்தில் கூட கேள்வி கேட்குறாங்க. அதனால் குறுக்கு விசாரணை செய்வது என்பது தேவையானது. வந்து சொல்லுகிற சாட்சியம் எல்லாம், சொல்கிற சாட்சியெல்லாம் உண்மையை தான் பேசுகிறான் என்ற உத்தரவாதம் கிடையாது. உண்மையை மட்டும் சாட்சியம் சொல்லியிருந்தால் பல குற்றவாளி தப்பிச்சிருக்க மாட்டான். அது உண்மையான கண்டுபிடிக்கிறது தானே ஒரு கேள்வி. சாட்சிகள் இட்டுக்கட்டி பொய் சொல்லுகிற பொழுது நான் குறு கேள்வி கேட்கிறேன். நெருப்பில் பட்டு கறிக்கட்டையாக குழந்தைகள் கிடக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சட்டையை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சாட்சி சொல்கிறார். செத்தே போச்சு புள்ள, கறிக்கட்டையா ரெக்கார்டில் இருக்கு. நான் சட்டையை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அது பொய் இல்லையா? ஒன்று, எல்லா பிள்ளைகளும் 16ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போகுது. ஒரு பிள்ளை 18ஆம் தேதி போகுது. அதுக்கு சிராய்ப்பு காயம் இருக்கு காலில். அந்த விபத்தில் உனக்கு காயம் ஏற்படல அப்படின்னா ஏன் கேட்கக்கூடாது? 2 நாள் என்னாச்சு? எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே புதுசாக ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. குறுக்கு கேள்வி கேட்கிற பொழுது அவர்கள் சொல்கிற உண்மையை புள்ள சாவலைன்னு நான் கேட்கல. நீ அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னு நான் கேட்கல. அவர்கள் சொன்ன மற்ற விஷயங்கள், பள்ளிக்கூடத்தில் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை பார்த்தானே சேத்தனி அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பொய் சொல்லுவத பொய்ன்னு நான் சொல்லியிருக்கேன். இவர்கள் செய்யாத ஒன்றை வகுப்பு மாற்றி உட்கார வச்சாங்கன்னா அவன் சொல்கிறான், பொய் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடாதா? அதுக்கு நான் கேள்வி எடுத்தானே ஆகணும். குடையும் வக்கீல்கள் மிரள மாணவர்கள் 13 வயசில் வந்து 16-17 வயசு பந்த பிள்ளைங்களுக்கு கற்பனையாக பொய் சொன்னேன். குழந்தைங்கிறதுக்காக பொய் சொல்லாமா? ஐயா, நான் வகுப்பில் இருந்தேன். போலீஸ்காரர்கள்ட்ட கொடுத்த வாக்குமூலத்தில், முதல் முதலாக அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் வகுப்பில் இருந்தேன், நெருப்பு பிடிச்சது, இறந்து போயிட்டோம், இறந்து போயிட்டாங்க. இதான் இருக்குது, நான் மறுக்கலையே. நீங்கள் கிளாஸை மாற்றி உட்கார வச்சாங்க, தண்ணியே இல்லை, கக்கூசே இல்லை, நான் போய் சொல்கிறேன் நான் கேட்குறேன். குறுக்கு கேள்வி என்பது ஒருவர் துன்புறுத்துவதற்கால் ஒன்று. நீதிபதினு ஒரு தரங்க இருக்கார், அவர் யாரும் இல்லை. நான் தவறாக கேள்வி கேட்டால் நீதிபதி அனுமதிக்க மாட்டார். சட்டத்தில் நீ குறுக்கு கேள்வி கேட்பது உண்மையை கொண்டு வரதுக்கு, அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே ஒத்துக்கிறதா? ஒரு சாட்சி சொன்னாங்க, இதை நாங்கள் பிள்ளைய கொடுத்து ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், இவங்களாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க, அவன் பிள்ளை சுத்த போனதுக்கு பழனிசாமி சாப்பிடுமா? நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. குறுக்குக்க எந்த தவறான கேள்வி கேட்டாலும் நீதிபதி தடுத்துடுவார், அரசு வக்கீல் இருக்கார். அவங்க பாவம், இந்த பிள்ளைங்களை பார்த்தா நான் பாவப்படுறேன், எனக்கு அவன் மேலே கோபம் இல்லை. இள வயதில் பொய் சொல்ல வைக்கிறாங்கங்கிற வருத்தம் தான். போலீஸ்காரவங்க எழுதி வச்ச கதையை, அவங்க எழுதி வைத்த வசனத்தை கோர்ட்டில் சொல்ல வைக்கிறாங்க. அது அவர் சொல்லி கொடுத்து சொல்கிற, அதுக்கு காரணம் பண உதவி அரசாங்கம் கொடுத்ததுனால அவங்க சொல்கிறபடி கேட்கலைன்னா நம்ம மட்டும் அந்த பணம் போயிடுவோம் பயப்படுறேன். மேலும் பணம் வரணும் ஒரு ஆசை வேற. அதனால காவல்துறை சொல்லுகிற கதைக்கு இவர்கள் வாயசைக்கிறார். அதான் பாவம் தான். ஆனால் கோர்ட்டுக்கு உண்மை தெரியணும்ல. எல்லா பிள்ளைகளும் தண்ணி வச்சு நான் பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்தேன்னு குழந்தைகள் சொல்லியிருக்கு. சில குழந்தைகள் போய் பள்ளிக்கூடத்தை பாருங்க, ஓர டேங்க் இருக்கு, டேங்க் இருக்கு, டேங்கே இல்லைன்ட்டானே, கக்கூசே இல்லைன்ட்டானே, பைப்பு இல்லைன்ட்டான். அப்புறம் வகுப்புகளுக்கு இடையில் மறைவே இல்லைன்னு சொன்னாங்க. ஃபோட்டோஸே இருக்கு, ஒரு செவத்துக்கு செவ்வறு கம்பி இருக்கு குறுக்க ஸ்க்ரீன் போடுறதுக்கு. இதை இல்லைன்னு சாதிச்சிட்டாங்க, அவங்கள அறியாமல் ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, அதில் கம்பி இருக்கு. நீங்கள் வழக்கு முடிகிற சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு அக்கறை இருந்தால், இல்லை இப்போ கூட நீங்கள் யாராவது வந்து கோர்ட்டில் விசாரணை நடக்கிறப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். இல்லை ஒரு ஒரு சின்ன உதாரணம், பல குழந்தைகள் ஆஸ்பத்திரிக்கு இறந்து கொண்டு போயிருக்காங்க, இங்கேயே இறந்து போச்சு. அது எல்லாம் ஃபோட்டோஸே பார்த்தா தெரியுது. நீங்கள் வாத்தியார்னு ஒரு படம் எடுத்தான் பாருங்கள், அந்த படத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கான், இங்கே செத்த பிள்ளையாக தான் எடுத்திருக்கான், அவன் கேஷ் பண்ணிட்டான் அதை. அந்த பிள்ளைய நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் அடையாளம் தெரியுதா? நான் சட்டையை பார்த்தேன், மச்சத்தை பார்த்தேன்னா அது பொய்ன்னு சொன்னேன். நான் கேட்கல, நியாயமாக கேட்டிருக்க முடியும், உங்கள் பிள்ளையே அங்கே படிக்கலன்னு கேட்டிருக்கலாம், நான் அப்படி யாரையும் கேட்கலையே. நான் நம்புகிறேன், அவன் இறந்து போன குழந்தையோட அப்பா அவன் சொல்கிறான், நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது.
பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முயற்சி செஞ்சீங்களா? அந்த உதவி அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அந்த மாதிரி அதாவது ஏன் இப்போ வந்து இந்த வழக்கு எதாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு வந்து இழந்தவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்க முயற்சி பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வழக்கின் எதிரிகளாக தான் அவங்கள பார்க்குறீங்களா?
யார்
பெற்றோர்களை?
நான்
ரெடி.
பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு நிர்வாகம் சார்பில் ஏதாச்சும் நிவாரணங்களோ உதவிகளோ செய்வீங்களா? அவங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாதிக்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்றத எண்ணத்தில் பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்ததால் அவங்கள வந்து ஒரு எதிரிகளாக தான் கருதுறீங்க?
இல்லை, எனக்கு ரொம்ப நண்பர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. உங்கள் குடும்பத்துள்ளேயே இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்களேன்னு கேட்டீங்களா? எங்களை குடும்பத்தையே கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க, 80 நாள் 87 நாள் ஜெயிலில் வச்சேன். எங்களுக்கு உதவி தான் செஞ்சுக்கிறேன், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும். இப்போ கும்பகோணத்தில் இருக்கிறவன் நான் 10 வருஷமாக 8 வருஷமாக தஞ்சாவூரில் குடும்பம் வாடகை வீட்டில் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய உதவி! நான் இப்போ எனக்கு தொடர்பே இல்லாதவன் பதில் ஒரு கேஸை போட்டு அதை ஜோடித்து அதை மாற்றி உட்கார வச்சவங்க, இப்படி உட்கார வச்சவங்கலாம் சொல்லி எவ்வளோ உதவி எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் பெரிய உதவியாக செய்யணும். அதுக்காக நீங்கள் கேட்ட கேள்வியில் குடும்பத்துக்கே வச்சுக்கிட்டீங்களே, எங்களுக்கு குடும்பத்தையே கொண்டு போய் ஜெயிலில் என் வயசுக்கு நான் போயிருந்தேன். 87 நாள் என் மனைவி, என் மகள், அதில் அந்த இங்கிலீஷ்க்கு பிரபாகம்னா அவர் அப்படி மருமா, நீங்கள் எங்களுக்கு சொந்தவங்க அவர் எதிரியாக. இன்னும் ஒன்று, என்ன அண்ணிலேயே அந்த கட்டணம் பொறியியல் அப்படிலாம் கணக்காக, அதுக்காக நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்க, இந்த இன்பராஜ்கள் ஒரு சங்கமே வச்சுருக்காரு, இன்னும் அந்த போர்டிலே இருக்கு சங்கம்னு இருக்கு, அவர் தான் அதுக்கு தலைவர். அவர் இந்த பள்ளிக்கூடத்து கட்டடத்தை கேட்டார், ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டார், அந்த அவங்களுக்கு கட்டணம் சொந்த கட்டணம் தர முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், அவனும் தர மாட்டேன்ட்டான். அவங்க என்ன கிடைக்குமுன்னு அவங்க அழைகிறாங்க, அவங்களுக்கு நிறையா கிடைக்குது. நான் என்ன போய் உதவி செய்யப்பேன்?
உதவி செய்ய உங்கள்கிட்ட என்ன இருக்கு?
என் கஷ்டம், நான் என்ன ஜெயில் இருந்த அனுபவிச்சு, எனக்கு தேவையில்லாத பள்ளிக்கூடம் நடத்துனது தப்பு.
இல்லை, கடந்த 9 வருஷமாக இந்த பள்ளிக்கூடம் இவரிடம் தரப்படலை. ஏன் பள்ளிக்கூடத்தை ஏன் கொடுக்கல? எல்லாரும் வீட்டிலையும் நெருப்பு பிடிச்சா என் வீட்டில் நெருப்பு பிடிச்சா அவனுக்கு பணம் கொடுக்குறான். இவர் பள்ளிக்கூடத்தில் நெருப்பு பிடிச்சாக்க பள்ளிக்கூடத்தை அவங்க வச்சுக்கிறதா? யார்கிட்ட இருக்குன்னு தெரில. பள்ளிக்கூடம் திரும்ப ஒப்படைக்கப்படலை, அதை யாரும் கேட்கல.
நீங்கள் கேட்க யார்கிட்ட இருக்கு? இப்போ கோர்ட்டு
ஹைகோர்ட்டில் கேட்டேன் நான், யார்கிட்ட இருக்குன்னு தெரியலைங்கிறார் பிபி. நாங்கள் தான் கேஸில் போராடுறோமே. இல்லை இல்லை இருங்க, இல்லை இந்த பாயிண்ட் நீங்கள் தெரியும்.
உதவி செய்ய சொல்றீங்க
இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க உதவி செய்ய உங்கள்கிட்ட சார் பண்ணுங்க. உதவி செய்ய நினைச்சாலும் நீங்க எதிரியா நினைக்கிறீங்களானா? இல்ல
இல்ல,
உங்களுக்கு தான் துக்கம் இல்லையா இப்ப பிள்ளைங்களை செத்ததுல? உதவி செய்யறது உங்கள்ட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட வேற சொத்து கிடையாது. அவருக்கு வர்ற வருமானமே பென்ஷன். ரிட்டையர் டீச்சர் அவரு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல பணம் கிடையாது.
நீங்க அதை திருப்பி திருப்பி சொல்றீங்க.
எஜுகேஷன் ஃபீஸே கிடையாது
சார். ஃப்ரீ ஸ்கூல் சார். அது கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குறோம், அதுக்கு காசு பணம் கிடையாது. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், நான் செஞ்ச தப்பு தான். இவன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் என்ன பண்ணுறான், தான் பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். இதுக்கு என்னடா ஒரு ஒரு இதுக்கு என்னடா வழின்னு சொல்லி
உங்களுக்கு இப்போ இறுதியாக நீங்கள் என்ன மாதிரியான, உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான நீதி வேணும்னு
எதிர்பார்க்குறீங்க? இப்போ இந்த விஷயத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்கான நீதியாக என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க?
எனக்கு ஏற்பட்ட நீக்கு பாதிப்பில் கொடுக்கும், அது யாருக்கும் ஏற்படக்கூடாது. என் குடும்பமே குழஞ்சு போச்சு, என் குடும்பமே ஜெயில் தண்டனை அனுபவிச்சு. செய்யாத தப்புக்கு தண்டனை உண்டுங்கிறது நான் ஒரு உதாரணம் ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து அந்த பள்ளிக்கூடம் ஒழுங்காக கும்பகோணத்து தஞ்சாவூர் ஜெயிலாவிலேயே அந்த பள்ளிக்கூடத்தை போல நல்ல பள்ளிக்கூடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த பள்ளிகளுக்கெல்லாம், தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் நான் மாநில பொது செயலாளர். எவ்வளவு சுத்தமாக நடத்தணும் அவ்வளவு வழிகாட்டணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பத்தியமாக இருந்து சுத்தத்தாக இருக்கிற மாதிரி இருந்து பள்ளிக்கூடத்தை அவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்தேன். ஆனால் நான் 88 ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு சம்மந்தம் இல்லை. என் மனைவி இருக்காங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வரல. எப்படி இருந்தாலும் மனைவி இருக்கிறது செய்கிறது தானே, அதனால் எங்கள் குடும்பமே பாதிக்கப்பட்டுட்டோம், சிறை தண்டனையை அனுபவிச்சிட்டோம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து இது வந்து பரிதாபத்துக்குரிய இல்லை, இது யாருக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் என்னுடைய எண்ணம். நான் செஞ்ச ஒரே தப்பு பள்ளிக்கூடம் நடத்தணும், ஏழை பிள்ளைகளும் படிக்கணுங்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் 1000, 2000, 10000 கொடுக்கணும், 100 கொடுத்தா அட்மிஷன். என்னுடைய கொள்கை என்ன, இந்த ரிக்ஷாக்காரம் பிள்ளை இங்கிலீஷ் படித்தா அது வயிறு கிழிஞ்சா போயிடும், படிக்கணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கட்டணம் கட்டி லட்சக்கணக்காக கட்டி, அதுக்கு தாக்கிற இல்லை, கூரையெல்லாம் கிடையாது, பக்கா பில்டிங், நல்ல பில்டிங்கில் வச்சு அறிமுகப்படுத்தி வச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். அதுக்கு வாங்கின ஃபீஸ்
என்னன்னா
35 ரூபா, 25 ரூபா, அந்த ஃபீஸ் தான் அந்த இங்கிலீஷ் மீடியம் ஃபீஸ். அடுத்த ஸ்கூல் வாங்க, இதுக்கெல்லாம் ஒத்த பீஸாக வாங்கக்கூடாது. வாங்கின பெரிய ஸ்கூலில் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்கும், அந்த டீச்சர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும். 4 லட்சம் ரூபா விட்டு புது வேன் வாங்கி அந்த பிள்ளைகளை 5 ரூபாயும் 10 ரூபாய்க்கும் ஏற்றிட்டு வந்தேன். ஊருக்கெல்லாம் அது தெரியுது, அது உங்களுக்கு தெரியும், அது கேட்கலன்னு. பிள்ளைகளுக்கு சிலருக்கு கொடுக்க முடியாது 10 ரூபா கூட, படிக்கட்டும் பாவம். இறக்கப்பட்டது தான் ஒரு தப்பு. பிள்ளைகள் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா அதை போல் கொடுமை. நான் வந்து இல்லை, வீட்டில் இருக்கேன், எனக்கு அந்த சம்பவம் நடந்த இடம்லாம் தெரியாது. நான் போகும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன எல்லாம் இங்கே போகணும்னு சொல்லிட்டோம். நான் வந்து ரொம்ப முக்கியமான பிரமுகர் கும்பகோணத்தில், நான் பல பதவிகளில் இருந்தேன். என்னுடைய கௌரவம், என் தம்பியே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஸ்பெஷல் கோர்ட் மெட்ராஸில், பாம்பாஸ்கெல்லாம் இருந்தார். இன்னொருத்தர் இன்ஜினியர், பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய இமேஜே போச்சு. நானும் கொடுப்பேன், நான் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் அனுதாபப்படுறேன், பரிதாபப்படுறேன், அதெல்லாம் வேறு. நானே இப்போ கஷ்டப்பட்டேன், ஊர் விட்டு ஊர் வந்து வாடகை வீட்டில் உட்காந்துட்டு பென்ஷனை நம்பி நாங்கள் நானும் என் மனைவியும் பென்ஷன் வாங்குறோம். அதுதான் எங்களை காப்பாற்று. எனக்கு வேறு பிள்ளை வீட்டுகள் சொந்தக்காரங்க கொடுத்தாச்சு. ரெண்டாவது எல்லாருக்கும் வசதி உள்ளவங்க தான் என் தம்பிகள்லாம். அதனால் என்னுடைய மன கவலை தான் எனக்கு பெருசாக இருக்க வழிய. எனக்கு 84 வயசாகுது, இந்த வயசு தான் எனக்கு இந்த தண்டனையா? அதுதான் எனக்கு செய்யாத குற்றத்துக்கு ஒரு தண்டனை அப்படின்னா அது நல்ல தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு கிடைக்கும். நல்ல தீர்ப்பு கிடைக்கணுங்கிற நம்பிக்கை. ஏன்னா நான் தப்பு செய்யலை, தண்டனையை ஏற்கனவே அனுபவிச்சு. அதெல்லாம் நல்ல நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாயில் அந்த என்பராஜ் என்பவர் ஒரு பிள்ளையார் கோவில் கட்டுற அளவுக்கு வசதி இருக்கிறார். அந்த சங்கத்தை அவ்வளோ பலமாக வச்சுருக்கார். ஆளுக்கு 1000 ரூபா வாங்கினா 1 லட்சத்துக்கு வர்றத கிட்டக்க கோவில் கட்டியிருக்காருங்க பிள்ளையார் கோவில், கிறிஸ்துவர். அது எப்போ பார்த்தாலும் அந்த படத்தை தான் காமிச்சுக்கலாம், 2 பிள்ளை படத்தை காமிச்சு. இவங்கள்ட்ட எல்லாத்தையும் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பணம் வரும் வாங்கித்தரேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு, அது 82 லட்சம் ரூபாயில் ஒரு நினைவு இல்லை இருக்குது, அங்கே போகல ஒருத்தர் இந்த பள்ளிக்கூடத்து வாசலில் நீங்கள் மாட்டியிருக்கிற அந்த புகைப்படத்தை வச்சுட்டு அங்கே தான் அதை இது பண்ணுறாங்க. அவர் ரொம்ப முயற்சி பண்ணார் அந்த இடத்த வாங்குறது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தள்ளுபடி ஆகிட்டு அவருக்கு எப்படி காசு இருக்கு? எங்களுக்கு சாதாரணமாக ஹைகோர்ட் போகிறதுக்கே காசு இல்லை. இது எனக்கு நெருங்கின நண்பர், அதனால் இந்த கேஸ் நடத்துகிறார். இவர்கிட்ட கொடுக்கறதுக்கே எனக்கு காசு இல்லை, நான் என்ன பண்ணுறேன்?
நீங்க இன்னொரு கேள்வியோட சேர்த்துருக்க ரூல் என்னன்னு சொல்லணும்ல. இந்த கூரை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை.
சரி, ஒரு அதை ஒரு கேள்வியை கேட்டுவோம். இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடம் இயங்குவதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னா அரசாங்கம் என்ன வரையறை கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா
சொல்லுங்க.
அது அந்த பள்ளிக்கூடத்தில்
இருந்துச்சா இல்லை சொல்லி. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என்னென்னலாம் அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் என்னெல்லாம் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது
குறிப்பிட்டு, அது சம்பந்தமா ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும்னா ஒரு மனு கொடுக்கணும். அதில் என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க அரசாங்கத்தில் அப்படிங்கிறது, தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1974, அதற்கும் கீழே விதிகள்லாம் இருக்குது. 73 தமிழ்நாடு
ரெகக்னைஸ்,
ஆமாம், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம், தமிழ்நாடு ரெகுலேஷன் ரெக்கக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1973. அதுக்கும் கீழே தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸுன்னு இருக்குது. அதில் அந்த விதி 5 கீழே எப்படி அந்த மனு இருக்கணும்னு ஒரு ஃபார்ம் இருக்குது சட்டப்படி. அந்த ஃபார்மில் பன்னெண்டாவது பிரிவு, பன்னெண்டாவது காலம், வாட் இஸ் தி அகாமடேஷன் ப்ரொபோஸ் டு பி ப்ரொவைடட் ஃபார் தி ப்ரொபோஸ் டு ஸ்கூல். இது கேள்வி. என்ன சொல்லணும்னு கேட்குறாங்கன்னா, ஏ இஸ் த பில்டிங் ரெடி ஃபார் ஆக்குபேஷன், கட்டடம் தயாராக இருக்கா. பி ஏ ரஃப் ஸ்கெச் ஷோயிங் த அகாமடேஷன் ப்ரொபோஸ்ட் ஃபார் கிளாஸ் ரூம் எட்ஸெட்ரா, டியூலி மார்க் ஷுட் பி அட்டாச்ட், காட்டணும். சி வெதர் த பில்டிங் இஸ் ஏ பக்கா, ஏ தேச்சர்ட், ஆர் ஏ டைல்டு ஒன், ஒட்டு கட்டடமா கூரை கட்டடமா ஓட்டு கட்டடமா. என்ன பொருள், கூரை கட்டடம் இருக்கலாம். அடுத்தது வெதர் இட் இஸ் ஓன்ட் ஆர் ரெண்டட் ஆர் ரெண்ட் ஃப்ரீ, சொந்த கட்டடமா வாடகை கட்டடமா, அல்லது வாடகை இல்லாமலேயே இனாமா வச்சுக்க கட்டடமா, இன்னொருத்தர் கட்டடத்தில் அனுமதி வாங்கி நடத்தலாம். சொந்த கட்டணம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதுக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அடுத்தது தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஏரியா அவைலபிள் ஃபார் ஈச் ஸ்டாண்டர்ட், இதான் அந்த பள்ளிக்கூட வசதியை பொறுத்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள். இந்த பள்ளிக்கூடம் வெறும் கூரை கட்டடமாக இருக்கிற பொழுதே நிரந்தர அங்கீகாரம் பெற்ற பள்ளிக்கூடம் 1950. இவங்க வாங்கினதுக்கு சரஸ்வதி அம்மா தான் அந்த இடத்த விலைக்கு வாங்கி, ஸ்கூல் ஒரு கட்டடம் ஒரு ஆளுக்கு இருக்கலாம், பள்ளிக்கூடம் மட்டும் ஒரு ஆள்கிட்ட இருக்கலாம், இவங்க இடத்த வாங்கி கல் கட்டடமாக கட்டுறாங்க, ஒட்டு கட்டடமாக. அதுக்கு வசதிகளை பற்றி ஒவ்வொரு விசிட்லேயும் கல்வித்துறை அதிகாரிகள், 1000 பேர் படிக்கிற வசதி இருக்கிறது எழுதி வச்சுருக்காங்க. ஒரு கிளாஸில் 20 பேர் உட்காருவான், 30 பேர் உட்காருவான், அவ்வளோதானே வேணும். எந்த ஒரு சட்டப்படி கட்டடம் இப்படி இருக்கணுங்கிற விதி கிடையாது, இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வீட்டில் நடத்தலாம் ஸ்கூலை, பையன்க படிக்கிறதுக்கு வசதி இருக்கணும், அவ்வளோதான் வேண்டியது. எனவே அந்த கூரையில் நடத்தினது ஒரு குற்றம் போல மீடியாவில் வந்துட்டு, குற்றம் இல்லை. பல விசிட் புக்கில் கோர்ட்லேயே போட்டிருக்காங்க, அதை அந்த விசிட் புக்கில் எல்லாம் கூரை மாற்ற வேண்டும், கீற்று மாற்ற வேண்டும், பழகா போச்சுன்னா மாற்றுனு எழுதியிருக்காங்க. இவ்வளோ காலம் 50 கூரை கொட்டாயில் படித்த பிள்ளைகள் பாதுகாப்பாக தானே இருந்துச்சு. அதனால் நான் அந்த சட்டமே இது, நாம் வந்து கற்பனையாக நான் சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்கிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இறுதியாக உங்களோட சேர்த்து, ஒரு விபத்தை இவங்க திட்டமிட்ட சதி செய்த சதி வழக்கே இருக்குது இல்லை. என்ன சதி, பள்ளிக்கூடத்தில் நடத்துறது 90 பிள்ளைகளை கொள்ளணும்னு சதியா, என்ன சதி, பள்ளியை நடத்துறது எப்படி சதியாகும். அதனால் மிக கொடூரமான ஒரு விபத்து, மறுக்க முடியாத உண்மை. அதை வந்து ஒரு குற்ற வழக்காக ஆக்கி பெரும் பரபரப்புக்காக காவல்துறையில் இதற்கு இதுக்கு அரசியல் பின்னணி இருக்கலாம். நாங்கள் பெரிய அதான் ஒரு படத்துல எடுத்துட்டானே, அவன் தப்பண்ணா இவன் தப்பண்ணா எல்லாரும் லஞ்சம் வாங்கினான், இல்லை லஞ்சம் வாங்குறதுக்கு வேலையே கிடையாது, அந்த பிள்ளைங்கள்ட்ட பணமே வசூல் பண்ண முடியாது. சரி, ஃப்ரீ ஸ்கூல் நிர்வாக அந்த பள்ளிக்கூடம் நடத்துறதுல என்ன லாபம், ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, அந்த அவ்வளவு ஆசிரியர்களும் வேற பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டது இவர் தான், பள்ளிக்கூடம் நடத்தினவர் தான். அதனால் சட்டப்படியும் சரி நியாயப்படியும் சாட்சி. வெறும் வரட்டு டெக்னிக்கல் லாவில் நான் சொல்லலை, நியாயப்படிய.
விபத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு
எனக்கு அவங்க மேல
இந்த விபத்திற்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு?
அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தை இறந்ததுங்கிறது பெரிய இழப்பு, அதை ஈடு செய்ய முடியாது. ஆனால் அந்த இழப்பை வைத்து பொருளீட்டுகிற வேலையில் அவர்களை ஒரு சிலர் ஈடுபடுத்தி விட்டார்கள். எல்லாருக்கும் பொருளாசை வந்துருச்சு, உதவிகளை பல பேர் பண்ணாங்க, அரசாங்கமும் பண்ணிச்சு. அதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மேலும் மேலும் பணம் வாங்குவது. இப்போ துக்கம் இருக்கு, பணம் வாங்குறதுனால துக்கம் போயிடுமா? அதனால் இதை வைத்து மனை வாங்கியிருக்கிறார்கள், வீடு வாங்கியிருக்கிறாங்க. இதை வச்சு அவர் ஒரு பொருளீட்டுகிற ஒரு ஒரு வழியாக வச்சுட்டாங்க. அதை ஆக்சுவலாக குழந்தை இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் நாலு குழந்தை பெற்று ஒரு ஒரு த ஒரு ஒரு தாய் ரெண்டு பிள்ளை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, வித்துருக்காங்க. நான் கேட்டப்ப நான் வேற ஆள் கொடுத்துட்டேன்னாங்க. அவர்கள் வாழ்க்கை அவங்க துக்கத்தை மறந்துட்டு பொருள் தேடுறாங்க. நான் அவங்க கொச்சப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, துக்கத்தை மறக்க தான் வேணும், துக்கம்தான். ஆனால் துக்கத்தை வச்சு வைத்து கொண்டு இதையே ஒரு வேலையா யாராவது ஒருத்தர் இப்போ இவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா தான் பணம் கிடைக்கும், அதுக்காக ஒரு ஜெயிலுக்கு போகணும். அப்படி ஒரு ஜெயிலுக்கு போகிறதுல யாருக்கும் லாபம் கிடையாது, சத்தமாக தெரியுமே வந்துடலாம்.
இந்த வழக்கின் போக்கு இந்த நிலையில இது எப்படி போயிட்டு இருக்கு, இதற்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கணும்?
அதை வந்து நான் சொல்லக்கூடாது. தீர்ப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பொழுது வழக்கு நடக்கிறத பற்றி வெளியே பேசுகிறது முறையில்லை, செய்யக்கூடாது. எங்களுடைய கோரிக்கை எங்களை விடுதலை பண்ணுங்கிறது தான், அது இன்னது தான் நடக்கும் என்று நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா வழக்கினுடைய முடிவில் இந்த வழக்கு பற்றி என்னுடைய கருத்து, இன்றைய தேதி வரையில் நாங்கள் குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்படவில்லை இன்று வரையில் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கேஸ் எப்படி முடியும் என்று நான் சொல்லக்கூடாது, அது நீதிபதி தான் சொல்லணும்.
சரி சார், இந்த நான் கேட்குறேன், வேற யாராவது பதிவு பண்ணுவேன், இந்த விபத்துக்கு வேற யாராவது அரசாங்க தரப்புல வேற யார் தரப்புலையோ தார்மீக பொறுப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா அவர் கேள்வி கேட்டு சார்.
ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். நான் ஒரு குற்றம் நடந்ததாகவே
ஒத்துக்கலை,
நான் செய்யலை, இவன் செஞ்சான்னு சொல்லலை. நோபடி இன்டென்டட் இட்,